நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம் நேர்களே.
தேங்காயை பத்தி ஒரு கேள்வி. இயற்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொட்டு வந்து பூவாகுது, பூ வந்து காயாகுது, காய் வந்து பழமாகுது, எல்லாமே இருக்குது. ஆனால் தேங்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட முற்று பெற்ற நிலை அப்படிங்கும்போது ஒரு பழமாக நம்ம பார்க்கறது இல்லை. தேங்காய்க்கு அப்புறமும் ஒரு ஸ்டேஜ் இருக்குதா? ஏன் அது அதோடய நின்றுருது? அதை பற்றி சொல்லுங்களேன்.
உயிரியல் படி தாவரங்கள் தன்னுடைய சந்ததியை வந்து பெருக்குவதற்கு சாதனமாக பயன்படுத்துவது தான் இந்த காய், பழம், கொட்டை, விதை என்ற சமாச்சாரங்கள். நம்ம வந்து மொழியில் அதனுடைய பல நிலைகள் வளர்ச்சியை வந்து நாம் பிஞ்சு, காய், பழம் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த மூன்று நிலைகளை தாண்டி தான் போகணும் அப்படின்ற அவசியம் எதுக்குமே கிடையாது. பொதுவாக எல்லா தாவரங்களிலும் மிகுதியான தாவரங்களை நாம் பார்க்கின்றோம். பிஞ்சிலேருந்து காயாகி, காய் கனியாகி, அதுக்கப்புறம் அது வந்து மனிதன் சாப்பிடுவதற்கு பொருளாகவோ அல்லது மிருகம் சாப்பிட ஒரு பொருளாகவோ அல்லது சாப்பிடாத ஒரு பொருளாகவோ இருந்து உலகத்தில் கீழே விழுது. நாம் வந்து பிஞ்சு, காய், கனிங்கிறது நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது பேர் வச்சுருக்கிறோம். ஏன்னா பிஞ்சில் நம்ம சாப்பிட மாட்டோம். சிலது பிஞ்சாக இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். பீன்ஸ் எல்லாம் பிஞ்சாக இருக்கணும், வெள்ளரிக்காய் பிஞ்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சிலது வந்து நல்ல கனியாக இருக்கணும், அல்லது காயாக இருந்தால் தான் சிலதாக சாப்பிட முடியும். வாழைக்காய் பஜ்ஜி போடணுன்னா காயாக இருக்கணும், அது பழுத்துச்சுன்னா நம்ம போட முடியாது. பழ பஜ்ஜி வேணால் போடலாம். இப்போ பழமாக இருந்தால் சாப்பிட வேண்டியிருக்குது. இந்த பயன் கருதி நாம வைத்த ஒரு பெயர். ஆனால் பயாலஜி படி பார்த்தோம் சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய விதை முற்றணும், அது அடுத்து ஒரு சந்ததி வளர்வதற்கு வேண்டிய ஒரு முழு வளர்ச்சியது பெறணும். ஒரு குழந்தை செடி உள்ளே மறைஞ்சிருக்குது ஒரு காய்க்குள்ளே, அந்த குழந்தை செடி எங்கேயாவது பத்திரமாக நல்ல இடத்துல போய் நல்லபடியாக வளரணும். அந்த இடத்துல மண் இருக்கணும், ஈரம் இருக்கணும், போதுமான வெயில் இருக்கணும், பாறையாக இருக்கக்கூடாது, தண்ணீர் இல்லாத வறண்ட இடமாக இருக்கக்கூடாது, வெயில் கொளுத்தக்கூடாது, மிருகம் வந்து சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் பாதுகாப்பு வேணும் இல்லையா? நடந்து ஒரு நல்ல இடத்துல போய் குட்டி போடுறதுக்கெல்லாம் பூனை மாதிரியோ நாய் மாதிரியோ அதுக்கெல்லாம் முடியாது. இப்போ தாவரங்கள் ஒரு உபாயத்தை பயன்படுத்துது. பிஞ்சாக இருக்கும் பொழுது சாப்பிடக்கூடாது, அதுக்குள்ளேயே சாப்பிட்டாக்கா என்னாகும், உள்ளே இருக்கிற குட்டி பாப்பா அந்த செடி செத்து போயிடும். அதனால் பிஞ்சாக இருக்கும்போது கசப்பு, அதில் பால் வர்றது, இப்படிலாம் செய்யறதுனால மிருகங்களாக தொடர்றதில்லை, பழுக்கட்டும் பழுக்கட்டும்னு பார்க்குது. அப்புறம் காயாக மாறுது. சிலது காயாக இருக்கும்போது நம்ம பயன்படுத்தும் பொழுது அதன் மூலம் சில பயன்களும் நமக்கு பெறுகிறோம், விதையும் பருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கனியாகிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா மிருகங்களும் விரும்பி சாப்பிடுதுங்க. ஒவ்வொரு கனியுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு பறவை இருக்குது, ஒரு பூச்சி இருக்குது, ஒரு வௌவால் இருக்குது, மனிதன் இருக்குது, இப்படி எல்லா பழங்களுக்கும் ஏதாவது உயிரினம் இருக்குது. அதுங்க சாப்பிட்டுட்டு பிழைக்கணும் அப்படின்றது தான். அப்போ சாப்பிட்டுட்டு மிச்சர் கூடிய விதையை துப்பிடும்பொழுது அது நல்ல இடத்துல போய் விழுந்து, ஏன்னா உயிரினங்கள் வாழ்கின்ற நல்ல இடமாக தானே இருக்கும், அது துப்புற இடமோ அது வாழ்கின்ற இடமா இருக்கும், அந்த இடத்துல தண்ணி கட்டாயம் இருக்கும், நிழல் இருக்கும், சூரிய வெளி இருக்கும். விதைகள் வந்து இந்த மிருகங்களை நம்பியிருக்கிறதுனால இந்த பல நிலையை காட்டுது. இப்போ தேங்காய்க்கு ஏன் சார் அப்படி ஒரு பிரச்சனை இல்லையான்னா, அது வந்து மனிதனை நம்பியோ மிருகத்தை நம்பியோ அது இல்லை. நாம் இப்போ வந்து தென்னந்தோப்புங்களும் பனந்தோப்புகளும் வச்சுருக்கிறோம். ஆனால் இயற்கையாக அது என்ன பண்ணுறோம், நீர்நிலைகள் மிகுந்த கரையோரத்தில் தான் வசிக்கும், கடற்கரை ஓரத்துலேயோ நதிக்கரை ஓரங்களிலோ அது இருக்கும். அந்த காய் விழுந்த உடனே மட்டைகளெல்லாம் லேசாகி தண்ணியில் மிதக்கும், நீண்ட தூரத்துக்கு அது மிதந்து மிதந்து போய் கரையில் போய் ஒதுங்கும் பொழுது ஒதுங்கிற இடத்துல அது முளைச்சிக்கும். அதனால் அதுக்கு பழங்கிற ஒரு நிலை அதுக்கு தேவையில்லை. அதனால் அது பழம் இல்லையா அப்படின்னா பழம் தான். நீங்கள் இளநீராக பார்க்கும்போது அது காய், அது தேங்காயை உடச்சி உள்ளன்னு தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, அந்த நிலை அதுக்கு பழம், அது தேங்காய் பழம் தான். நீங்கள் அது தேங்காய்னு சொல்கிறீங்க, காரணம் காய்ந்திருப்பதனால காய் தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே பயாலஜி படி பார்த்தோம் சொன்னால் அது ஒரு ஃப்ரூட். முற்றிய தேங்காய் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஏ ஃப்ரூட், அது பலனை கொடுக்கறதுனால ஃப்ரூட்டுன்னு பேர். இட் இஸ் ஃப்ரக்டிஃபைடு, பலன் தர ஆரம்பிச்சது. என்ன பலன், அடுத்த சந்ததிக்கு உண்டான குழந்தை செடியை தன்னுள் வைத்து பக்குவமாக நிலை வச்சு இப்போ வளர்வதற்கு வேண்டிய நிலையை கொடுத்துருக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம பார்க்கணும். என்ன தவிர, நம் பார்க்கின்ற மாதிரி சிவப்பாக பழமாச்சா, உள்ளே வந்து ஜூஸியாக உள்ளே வந்து ஃப்ரூட் இருக்குதானே. இப்படி உலர் கனிகள் இருக்குது, இந்த சாறு மிகுந்த கனிகள் இருக்கின்றன, உலராமலும் சாறு இல்லாமலும் காயாக இருக்கிற கனிகள் இருக்குது. பயாலஜி படி எல்லாமே கனிகள் தான். நாம் சாப்பிட்ற ஒரு குவாலிஃபிகேஷன் அதை வச்சு இப்படி தக்காளி மாதிரியும் மாம்பழம் மாதிரி இருந்தால் தான் கனின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது நம்ம மொழி பிரச்சனை. மற்றபடி தேங்காய் தான் தேங்காய் பழம்.
இது தெரியாமலே வருஷக்கணக்காக நம்மளும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இளநீர் தான் வந்து காய், அதோட காய் பருவம், தேங்காய் வந்து கனி பருவம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்களில் வந்து சன் டேன் அப்படின்ட்டு முகம் வந்து கருத்து போகிற இது சில பேருக்கு இருக்குது. அதனால நிறைய பேர் இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டு கூட வண்டி ஓட்டுவாங்க. சில பேருக்கு சன் டேன் கொஞ்சம் நிறமாக உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு வந்து தேவையான சில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அல்ட்ரா வயலட் தடுக்கக்கூடிய சில ஷீல்டெல்லாம் இருக்கக்கூடிய க்ரீமோ லோஷனோ தடவுனா கூட இந்த சன் டேனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட காஸ்மெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா SPF இத்தனை அமௌண்ட் இருந்தால் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அந்த சன் டேன் அதை பற்றி சொல்லுங்களேன், அது நிரந்தரமாக தங்கி விடுமா அல்லது இந்த மாதிரி பொருட்கள் போடுறதுனால க்ரீம் லோஷன் போடுறதுனால குறையுமா, அதை பற்றி சொல்லுங்கள்.
மனிதர்களில் தோல் நிறம் நீக்கிற மாதிரி கண்ணங்கரையல்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஐரோப்பியர்கள் மாதிரி செக்கச்சுவேல் இருக்கிறவங்க இருக்காங்க, இடையில் பழுப்பு நிறத்தில் இருக்கிறாங்க காஃபி ப்ரௌனில், மஞ்சள் நிறத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சில பேர் செம்பொன் நிறத்தில் இருக்கிறாங்க. அப்படி படிப்படியாக பார்த்தீங்கன்னா வெள்ளை வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த தோலின் நிறமுக்கு காரணம் என்னென்னா இந்த தோல் செல்லுக்குள்ளே ஒரு நிறம் இருக்குது, ஒரு பிக்மெண்ட். எப்படி இலைக்கு வந்து பச்சை நிறமி உள்ளே இருக்குதோ, பீட்ரூட்டில் எப்படி சிவப்பு நிறம் இருக்குதோ, நம்ம தோலுக்குள்ளே மெலனின் அப்படின்ற ஒரு கருப்பு பொருள் இருக்குது. அது தான் நம்முடைய ரோமங்கள் கருப்பாக இருப்பதும் காரணம். அந்த மெலனின் குறைஞ்சி போச்சுன்னுச்சுன்னா தலைமுடியும் நரைச்சி போகுது. தோலை சில பேருக்கு வெள்ளை வெள்ளையாக திட்டு வர்றது காரணம் அங்கே மெலனின் இல்லாதனால. கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய நீக்ராவுக்கு வந்து தோலில் எல்லா செல்லுலேயும் அந்த மெலனோசைட்னு சொல்லக்கூடிய கருப்பு பொருளை உற்பத்தி பண்ணுற இந்த செல் நிரம்பியிருக்குது, கருப்பாக இருக்கிறாங்க. மேலை நாட்டு மக்கள் சிவப்பாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மெலனின் இல்லாதனால. எதுக்காக இந்த மனித குலத்தில் கண்ணங்கருளாக சில இனங்கள் இருக்கணும், வெள்ளை வெளியில் இருக்கணும்னா அவங்க வாழ்கின்ற இடத்துல எவ்வளோ அல்ட்ரா வயலட் லைட் புற ஊதா கதிர் இருக்குதுங்கிறது பொறுத்து. சூரிய ஒளியில் வந்து நம்ம பார்க்கின்ற வெளிச்சத்துக்கு அப்பால் புற ஊதா கதிரும் வருது, அது ஆபத்தானது. அது அதிகமாக பட்டதுன்னா தோலில் வந்து நம்ம கேன்சர் வரலாம். அந்த கேன்சர் வந்து பரவி உள்ளுக்குள்ளேயும் மற்ற உறுப்புகளுக்கும் போகலாம். இப்போ நிறைய உயிரினங்கள் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, தன்னுடைய தலைமுறையை பார்ப்பதற்கு முன்னாடியே இளமையிலே செத்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீண்ட காலம் வாழ்ந்து தலைமுறையில் விட்டுட்டு செத்த பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடியே செத்து போகக்கூடாது இல்லையா, அதுக்காக ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த புற ஊதா கதிர்னு சொல்லக்கூடியது வந்து டிராபிக்கல் கண்ட்ரி பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கக்கூடிய உயிரிடத்தில் அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி நம்முடைய தோலில் கருப்பு நிற பொருளை உற்பத்தி பண்ணுச்சு. மனிதன் வந்து நெட்டு குத்தே நடக்க ஆரம்பிச்சிட்டான், குறுக்கால இல்லை, இன்னும் உடம்புல இருக்கிற ரோமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த வெயிலேருந்து காப்பாற்றுவதற்கு வியர்வை வரணும், உடம்பு குளிர்த்து பண்ணுறது. அப்போ ரோமம் இருந்ததுனாக்கா அதிக சூடது கம்பளம் மாதிரி அது காப்பாற்றிடும், ஆனால் உடம்புலலாம் நமக்கு ரோமம் போயிடுச்சு, யாருக்குமே இல்லை. இல்லைன்னா கரடி நாய் மாதிரி நமக்கும் உடம்பெல்லாம் இருக்கணும். இன் உண்மையில் பார்த்தோம்னா நம்ம தோலில் ஒவ்வொரு இடத்துலையும் ரோம கால்கள் இருக்குது, ஆனால் ரோமம் வளர்ந்து அடர்த்தியாக வளர்வதில்லை, கூந்தல் மாதிரி. தலையில் மட்டும் ஏன் இருக்குதுன்னா தலையை ஒரு பாதுகாப்புக்காக அல்ட்ரா வயலட்லேருந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம தலையில் ரோமம் இருக்குது. அதே மாதிரி கண்ணுக்கு மேலேயும் புருவம் இருக்கிறது. இப்படி வந்து உடம்பில் சில இடங்களில் இந்த மாதிரியான ரோமங்கள் இருப்பது காரணமே இந்த ஃபில்டர் மெக்கானிசம் தான். இப்போ நாம் வந்து எதிர்நிலையில் போகிறோம். இயல்பாக நம்ம கருப்பாக இருந்ததுனா தான் நம்ம பாதுகாப்பு. மனிதர்கள் கருப்பானாக்கா நமக்கு வந்து சொசைட்டியில் மரியாதை கிடையாது, கருத்தவர்களெல்லாம் முட்டாள்கள், சிவப்பாக இருக்கவங்க தான் புத்திசாலிகள் அப்படின்ற ஒரு நிலப்பு இருக்குது. குழந்தைகளோட சில பேர் நிறைய படம் காமிச்சு இந்த சூட்கேஸை திருடின ஆள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்கா வெள்ளையாக இருக்கவங்களெல்லாம் விட்டு கருப்பாருங்கள் தான் காட்டுறாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து திருடர்கள் கருப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, நீக்ரோக்கள் திருடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ கருப்பாக இருக்கிறவங்கக்கிட்ட கெட்ட எண்ணங்கள் இருக்கும், அவங்க திருடனாக இருப்பாங்க, சொசைட்டியில் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் நிறைவேறி இருப்பதை நம்ம எல்லார் மனசுலையும் இருந்து பார்க்குறோம். வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு கூட ஜோக்கெல்லாம் பார்க்குறாரு. இந்த காரணத்தினால சொசைட்டியில் தோலின் நிறம் வெள்ளையாக இருக்கணுங்கிறதுனால அதிகமான அளவுக்கு இன்றைக்கி வியாபாரமாகிறது தோலை வந்து வெண்மையாக்குன்ற பொருள். பத்தாததுக்கு இந்த சூரிய வெளிச்சம் வேறு சம்மர் நேரத்தில் நம்ம முகத்தை வந்து கருக்கிறதுனால அதை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த புறவித கதிரை ஃபில்டர் பண்ணக்கூடியதை பார்க்குறோம். இப்போ தோல் வந்து ஃபில்டர் பண்ணால் நமக்கு நல்லது, ஆனால் தோல் வெள்ளையாக தான் வேணும்ன்றதுனால நாம் வேறு ஒரு பொருளை நம்ம பூசி அதே அந்த புறவித கதிரை அது வாங்குபடி செய்து கொள்கிறோம். அப்போ தோலுக்கு மேலே இன்னொரு செயற்கை தோலை நம்ம உண்டாக்குறோம். அந்த செயற்கை தோல் தான் நீங்கள் சொல்கிற அந்த சன் டேன் ஃபில்டர் பண்ணக்கூடியது. ஆனால் வெளிநாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வெண்மையாக இருக்கிற உடம்பை விட டேன்டு பாடி இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படின்னு நினைக்கிறனால சூரிய ஒளியை வாங்கக்கூடிய சக்தி அதிக இருக்கக்கூடிய பொருளை பூசிக்கிறாங்க. அப்போ ரெண்டு விதம் இருக்குது. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கவங்கெல்லாம் அல்ட்ரா வயலட்டை ஃபில்டர் பண்ணக்கூடிய பொருளை பூசிக்கிறோம். ஆனால் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையர்களெல்லாம் சூரிய ஒளி இருக்க இந்த டேனிங் பிரின்சிபல் அந்த அல்ட்ரா வயலட்டில் அதிகமாக உறிஞ்சக்கூடக்கூடிய பொருளை பூசிக்கிறாங்க. அதனால் இந்த குழப்பிக்க வேண்டாம். நாம் பார்க்கின்ற அந்த க்ரீம் முகத்தை வந்து வெண்மையாக வைத்திருக்கக்கூடிய க்ரீம் வந்து சூரியனில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிரை உறிந்து கொண்டு நம்மை பாதுகாப்பு தரக்கூடியது. அதனால் சருமம் கருப்பாகாது. ஆனால் மேலை நாட்டு மக்கள் சன் டேன் வேணுங்கிறாங்க, அவங்க கொஞ்சம் பழுப்பு ஆகணுங்கிறாங்க. அவங்க வந்து ஃபில்டர் பண்ணாமல் அனுப்பக்கூடிய வேறொரு க்ரீமை பயன்படுத்துகிறாங்க. நாம் இயற்கையாக பார்க்கின்ற இந்த சாதாரண அலோவேரா கற்றாழையினுடைய சாறு, வாழைப்பழ சாறு, வாழைப்பழத்தோடு நீங்கள் கூட செய்துக்கலாம் மிக்சியில் போட்டு. இதெல்லாம் நம்ம வந்து உடம்புல பூசிட்டோம்னா சூரிய ஒளி இருக்கக்கூடிய புற ஊதா கதிர் பிடிச்சிக்கும். 250 நானோமீட்டர்லேருந்து 310 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அலைநீளங்கள் மட்டும் ஃபில்டர் பண்ணக்கூடிய பொருட்கள் இயற்கையாக அந்த பழங்களில் இருக்குது, இலைகளில் இருக்குது, இது மாதிரி பசைகள் இருக்குது. இதைத்தான் அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து பிரித்து எடுத்து இந்த சன் டேன் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ஷன் பொருளாக யூவி ஃபில்டர்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் டேன் ஆகிறதுக்கும் பயப்பட வேண்டாம், கருப்பாக இருப்பதற்காக கவலையும் பட வேண்டாம். எல்லாமே இயற்கை தன்னுடைய பாதுகாப்பாக செய்திருக்கிறது.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் கா மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என் கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422-243-1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.